ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே, தத்துவனே கண்ணனிந்த மதிப்பிரம புறத்து உறையும் காவலனே. புறத்து உறையும் காவலனே முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. Let it go. மாதம் சதய நட்சத்திரத்திலே திருப்புகலூரிலே ஆண்டவன் சிவஜோதியில் கலந்தார் திருநாவுக்கரசர். வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்திலே சீர்காழிக்கு அருகாமையில் இருக்கிற திரு ஆச்சாழ்புரம் என்று சொல்லுகிற கல்லூர் பெருமணம் நல்லூர் பெருமணம் என்ற ஊரிலே தனக்கு திருமணம் நடந்தபோது சிவஜோதியில் திருஞான சம்பந்தர் கலந்தார். ஆனி மாதம் மக நட்சத்திரத்திலே சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய சிவஜோதியிலே மாணிக்கவாசகர் கலந்தார் என்பது. ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே கொடுங்கோளூர் திரு அஞ்சைக்களம் என்ற ஊரிலே இருந்து யானையிலே இந்த உயிர் இந்த உடலோடு கைலாயத்துக்கு போனார் என்று வரலாறு சொல்லப்படுகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த நாலு பேரும் இறக்கவில்லை, உடலை மண்ணுக்கு போடவில்லை, அவர்களை கொளுத்தவில்லை, மண்ணிலே போடவில்லை, இந்த உடலோடு ஆண்டவனை சேர்ந்தார்கள் என்பது பெரிய புராணம் காட்டுகிற வரலாறு. சித்திரை மாதத்தின் போது அவருடைய தேவாரம் போன மாதம் நான் ரெண்டு மூணு பாடல்களை பாடி காட்டினேன், வரலாறு நினைவூட்டினேன். இது வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்திலே திருஞான சம்பந்தர் ஆண்டவன் சிவஜோதியில் கலந்தார் என்பது வரலாறு. இதை நாம நினைக்க வேண்டியதும் அன்று தேவாரத்தை பாட வேண்டியதும் நம்மளுடைய சைவனுடைய கடமை. முன்னே இருந்த சைவர்கள்லாம் இதை தவறாமல் செய்திருந்தார்கள். அதனால்தான் தேவாரமும் இந்த நாட்டிலே நிலைத்திருந்தது. சைவத்தை நிலைக்க வைத்தவர் திருஞான சம்பந்தர். ஏழாவது நூற்று கொஞ்சம் வரலாறு சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுவிடுங்கள். ஏழாவது நூற்றாண்டிலே நமது நாட்டிலே சைவத்தின் நிலை கொஞ்சம் குறைவாக போய்கொண்டிருந்தது. திருநீர் அணிபவர் இல்லை, ருத்ராட்சம் போடுபவர் இல்லை, பஞ்சாட்சரம் சொல்லுபவர்கள் இல்லை, கோயில்களில் பூசைகள் குறைந்து விட்டது, சில கோயில்கள் மூடப்பட்டது, சில கோயில்களை சமணர்கள் அல்லது பௌத்தர்கள் அல்லது சாக்கியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மன்னர்களை எல்லாம் தன்வசப்படுத்தி இந்த கோயில்கள்லாம் அழிக்க தொடங்கினார்கள். தன்னுடைய மதத்தை வளர்த்துக் கொள்வதனாலே தவறொன்றும் இல்லை, இன்னொரு மதத்தை அடிப்பதுதான் தவறு இல்லையா? ஆம், நாம் ஆடி வீடு கட்டுறதுனால தவறு ஒன்றும் இல்லை, ஆனா அடுத்த வீட்டில் இருக்கிற பாலுவோட மாடியை நான் இடிக்கக்கூடாது. ஒரு இஞ்சி கூட இடிப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாது இல்லையா? ஆமா, அது அன்றும் உண்டு இன்றும் உண்டு. அதுபோல மதவாதிகளாக இருப்பவர்கள் தன்னுடைய மதத்தை வளர்த்துக் கொள்வதனாலே தவறொன்றும் இல்லை, இன்னொரு மதத்தை இடிக்கக்கூடாது அல்லவா? ஆமா. அப்படி இந்த சமண சமயம், பௌத்த சமயம் அல்லது சாக்கிய சமயம் என்று சொல்ல இந்த பௌத்த மதத்தினுடைய அடிப்படையில் வந்ததுதான் இவர்கள். இவர்கள் என்ன பண்ணார்கள், சைவ கோயில்கள் எல்லாம் இடிப்பது அடிப்பது, சிவபூசை செய்கிறவர்களை இழிவுபடுத்துவது, திருநீறு பூசு கொண்டு செல்கிறவர்களை வைவது அடிப்பது உதைப்பது இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். எப்போ? ஏழாவது நூற்றாண்டிலே. கொஞ்சம் கவனமா கேட்டு விடுங்கள். அப்போது சீர்காழியில திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் சிவபாத ஹிருதயர்னு பேர். அவர் பிராமணர் இருந்தாலும் கூட சைவத்தில் நிலைத்து நின்றவர். அவர் என்ன பண்ணார், சீர்காழியிலே வந்து தோணியப்பர் என்று ஒரு மலை இருக்கிறது. அதிலே பெரிய பெருமான் பெரிய நாச்சியாரோட வீற்றிருக்கிறார்கள் என்று இன்றைக்கும் அந்த கோயில் இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். அந்த சாமி கிட்ட போய் கீழே இருக்கிற சிவலிங்கமோ வேற இருக்கிற சாமி கிட்டயோ கேட்காமல் அந்த தோணியப்பர் சுவாமி இருக்காரே அந்த சுவாமி கிட்ட போய், சுவாமி ஒரு மதம் வளர்வதனால தவறில்லை, இன்னொரு மதத்தை அடிப்பது தவறல்லவா, நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை, அவர்கள் மன்னர்கள்லாம் அந்த பக்கம் சாய்ந்து விட்டார்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, இதனால இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னு சொன்னா ஒரு தீவிரமான குழந்தை ஒன்றை எங்களுக்கு நீ கொடுத்து அல்லது ஒரு பெரியவரை அனுப்பி கொடுத்து அதனை இந்த சைவ சமயத்தை காப்பாற்றிவிடு என்று வேண்டினார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. ஆமா, கொஞ்சம் பெரிய புராணம் உங்க கையில இருந்தா டீப்பா படிச்சு பாருங்க, அப்பதான் அந்த தோணியப்பர் இவருக்கே குழந்தையாக திருஞான சம்பந்தரை பிறக்க வைத்தார். திருஞான சம்பந்தர் பிறந்துதான் இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார் என்று பெரிய புராணம் பாதி புராணம் அவருக்காக பாடி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நான் சொல்லுவது பிரசங்கத்திற்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் நன்றாக கவனித்து அதனை படித்து பாருங்கள். பெரிய புராணம் இருந்தால் அந்த திருஞான சம்பந்தர் தான் பல அற்புதங்களை செய்வதற்கு அந்த தோணியப்பர் பெருமானே உதவியாக இருந்தார். ஆண்டவன் உதவி இருக்கும் பொழுது எந்த அரசாங்கமும் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமா, இந்த அரசாங்கத்துக்கெல்லாம் மேல ஆண்டவன் அல்லவா? ஆமா, இப்ப ஆண்டவனே முற்பட்டு விட்டான். இந்த திருஞான சம்பந்தருக்கு தன்னுடைய பரிபூரண அருளை கொடுத்து இந்த சைவ சமயத்தை காப்பாற்ற செய்து விட்டான். இந்த சைவ சமயத்தை காப்பாற்றுவதற்கு சரியான கேந்திரமாக ஒரு இடத்தை தயார் பண்ணி கொடுத்தான் சிவன். அது சீர்காழிய கொடுக்கல, சிதம்பரத்தை கொடுக்கல, திரு ஆலவாய் மதுரையைத்தான் கொடுத்தான். மதுரையில தான் அவருடைய இந்த சைவ சமயத்தை நிலைபெறுத்துவதற்கு வாய்ப்பாக அந்த இடத்தை கொடுத்தான். நான் பிறந்த ஊர் நன்னிலத்துக்கு அருகாமையில வீராக்கன் என்று ஒரு கிராமம், அந்த ஊர்ல படித்தேன். அந்த ஊர்ல தேவாரம் பண்ணனோ இல்லை, சரி தர்மபுரத்துல படிச்சேன், அங்க கொஞ்ச நாள் தேவாரம் பாடிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய வியாபகம் தொண்டும் அங்க நடைபெற்றதோ இல்லை. சென்னைக்கு வந்த இந்த சமய பிரச்சாரம் நிலையம்னு ஒண்ணு வைத்திருக்கிறாங்க தர்மபுரம் இடத்துல, அதுல நான் 16 ஆண்டுகள் இருந்தேன், தேவாரம் பாடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் எனக்கு வியாபகமும். அதனால ஒரு சைவ சமய தொண்டோ என்னால செய்ய முடியவில்லை, ஏதோ பாடிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். குன்றத்தூருக்கு போனேன் 1983ல், 84ல தான் நான் இந்த கேசட் பாட ஆரம்பிச்சேன். முதல்ல ஒன்னு பாடினேன், அப்புறம் ரெண்டு பாடினேன், அப்புறம் சில்லறை சில்லறையாக பாடினேன், அப்புறம் திருஞான சம்பந்த தேவாரம் முழுதும் பாடினேன், திருநாவுக்கரசர் தேவாரம் முழுதும் பாடினேன், சுந்தரர் முழுதும் பாடினேன், மாணிக்கவாசகர் முழுதும் பாடினேன், 9ஆம் திருமுறை முழுதும் பாடினேன், 10ஆம் திருமுறையில 10 ரெக்கார்டு பாடினேன், சில்லறை சில்லறையாக 2000 ரெக்கார்டு பாடினேன். அப்ப என்னுடைய வியாபகம் எங்க ஏற்பட்டது? குன்றத்தூர்ல அல்லவா? ஆமா, நான் இத்தனை ஊர்ல இருந்தனே அந்த வியாபகம் எனக்கு வந்ததா? இல்ல, அந்த குன்றத்தூர் போக விட்டுத்தான் அந்த வியாபகம் எனக்கு வந்து சேர்ந்தது, அந்த தொண்டு எனக்கு வந்து சேர்ந்தது. அதுபோல திருஞான சம்பந்தர் சீர்காழியில பிறந்தார், எத்தனையோ ஊர்ல பாடினார், சைவ சமய தொண்டு சரியாக அவர் செய்த இடம் மதுரையில தான். மதுரையில தான் அவருடைய தொண்டு சிறக்க செய்தான் பரமசிவன். அதை நான் உங்களுக்கு நான் இன்னைக்கு நான் நினைவூட்ட இருக்கிறேன். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரே காலத்தில் இருந்தவர்கள். வேதாரண்யத்திலே இருந்தார்கள் இரண்டு பேரும். அந்த வேதாரண்யத்திலே வேதங்களால் பூட்டப்பட்ட கதவு மூடியே இருந்தது. யாரும் இந்த கதவை திறக்க முடியல. பேங்க்ல இருக்கிற டபுள் லாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை வேற ஒருத்தர் திறக்க முடிஞ்சதுன்னு சொன்னா அந்த டபுள் லாக்னால என்ன பிரயோஜனம் இல்லையா? திறக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், அது எனக்கு தெரியாது. திறக்க முடிஞ்சா அந்த டபுள் லாக்னால என்ன பிரயோஜனம்? வேற ஒருத்தன் திறந்து எடுத்து போடுவான். இப்ப அடுத்த வீட்டுக்காரன் சாவி என்னுடைய வீட்டுக்கு பூட்டு, என்னுடைய வீட்டு பூட்டுக்கு சரியா இருந்ததுன்னா நான் அந்த பூட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? நான் பூட்டிட்டு போனா அவன் திறந்துட்டு போடுவான் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி அந்த கதவை திறக்க முடியாமலே இருந்தது. வடமொழி வேதம் பூட்டி விட்டு சென்று விட்டது. அப்ப இருந்த சைவர்கள்னால அந்த கதவு திறக்கப்பட முடியவில்லை. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு போன போது ஏண்டா கோபுரத்தை விட்டுட்டு வேற ஒரு வழியா போறாங்கள் அப்படின்னு கேட்ட போது, இது வேதம் பூட்டி விட்டு சென்றது, அதை திறக்க முடியவில்லை அப்படின்னு சொன்ன உடனே திருநாவுக்கரசரை திறக்க பாட சொன்னார் திருஞான சம்பந்தர். அப்பறே நாம நேர் வழியில் தான் போய் தான் சாமி கும்பிடணும். இந்த கோண வழியில போகக்கூடாது. இந்த கதவை திறக்க நீர் பாடும் என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? இவர் தமிழ்ல பாட்டு பாடினார்னா வடமொழி வேதம் பாடி பூட்டிய கதவை இந்த தமிழ் வேதம் பாடி திறக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் அவரை திறக்க சொன்னார். அவர் உடனே பண்ணில் நேர் மொழியால் உமை பங்கரோ மண்ணினார் வரம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உம்மை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மீனே என்று பத்து பாடு பண்ணர். யாரு அப்பர்? அந்த பாட்டு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. ஆமா, பத்து பாடு பண்ணாரு கதவு திறந்துகிட்டு. அப்ப வடமொழி வேதம் பாடி பூட்டிய கதவை தமிழ் வேதமாகிய தேவாரம் பாடி திறந்தது என்பது வரலாறு அல்லவா? இதை மறைக்க முடியுமா? எவனாலும் மறைக்க முடியுமா? சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் எழுதிவிட்டார், எவனாலும் மறக்க முடியாது இல்லையா? ஆமா, மறைக்க முடியாது. மறந்து விட்டார்கள் சைவர்கள், மறந்து விட்டுதான் பேசுறான் உளறான் அல்லவா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியில வந்தாங்க. அப்பர் சொன்னார், நான் திறந்து விட்டேன், திறந்த கதவை மறுபடியும் பூட்டும்படியாக நீங்கள் பாடுங்கள்னு திருஞான சம்பந்தர் சொன்னார். அப்ப அவருக்கு பூட்ட முடியும் என்கிற எண்ணத்தில் தான் அவர் சொன்னார். சதுரம் மறை தான் துதி செய்து வணங்கும் மதுரம் மொழி சூழ் மறை காட்டுரைமைந்தா இது நன்கிறை வைத்தருள் செய்க எனக்கும் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே என்று பாடினார். கதவு பூட்டி கொண்டு விட்டு அல்லவா? ஆமா, நான் சொல்லுவதில் தவறு இருந்தால் பெரிய புராணத்தை படித்து பாருங்கள், என்ன கேளுங்கள், நான் சொல்லுகிறேன் பதில். ஆமா, ஆக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமறைக்காட்டுல வேதாரண்யத்தில் இருந்தார்கள். இந்த வேளையில தான் மதுரையில இருந்த கூன் பாண்டியன், அவன் பிறவியிலேயே கூனன், பிறவியிலேயே கூனன் அவன், அவன்தான் சோழனுடைய பெண்ணை மங்கையர்க்கரசியை மணந்தவன் இல்லையா? ஆமா, 63 நாயன்மார்கள் மங்கையர்க்கரசியார் ஒருவர் அல்லவா? அந்த புண்ணியவதியை மணந்தவன் இந்த நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் பின்னாலதான் அவருக்கு பேர் வருகிறது. ஏன்? திருஞான சம்பந்தர் தேவாரம் வேந்தனும் ஓங்குக என்று பாடினார். பிறவியாகி பிறவி கூனனாகிய பாண்டியன் நிமிர்ந்து நின்றான். அன்னைக்குதான் அவன் நெடுமாறன் என்று பெயர், நெடுமாறன் என்று பேர் பெற்றான். அப்ப திருஞான சம்பந்தருடைய தேவாரம், ஒருத்தன் பிறவியிலேயே கூனனாக இருந்தவனை அந்த பிறவி கூனை நிமிர்த்து வைத்தது அல்லவா தேவாரத்தினுடைய வலிமை. இதுவும் புரியலையா? எத்தனையோ சைவன்களுக்கு புரியாமல் இருக்கிறது இல்லையா? ஆமா, அவன்லாம் சரி சைவன் சொல்லப்படாது. அவன் எல்லாம் சமணன்ல ஒரு பகுதி அவன் அப்படின்னு தான் நம்ம விட்டுணும் இல்லையா? ஆமா, அங்கே அந்த கூன்பாண்டியன் சமண மதத்தை தழுவினான். நாடே சமண மதத்தில் மாறிவிட்டது. கோயில் மாத்திரம் இருந்தது. ஏன் கோயில் இருந்தது அப்படின்னு கேட்டா, ராணி மங்கையர்க்கரசியாரும் மந்திரி குலச்சிறையாரும் தினந்தோறும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க சாமி தரிசனத்துக்கு. அதனால கோயில் திறந்திருந்தது அல்லவா? ஆமா, சுருங்க சொல்ல போனா அந்த ரெண்டு பேரும் தான் அந்த கோயிலை காப்பாற்றி விட்டவர்கள். ஆமா, அவர்கள் இந்த பாண்டிய நாட்டை சைவ சமயத்தில் நிலைக்க செய்யணும்னு நினைத்தார்கள். இரண்டு பேருமாக சேர்ந்து, யாரு? மந்திரி குலத்திரையாரும் ராணி மங்கையர்க்கரசியாரும் ஒரு தகுந்த மனிதர்களை வேதாரண்யத்துக்கு அனுப்பி திருஞான சம்பந்தரை நம்ம நாட்டுக்கு வரவழைச்சார். திருஞான சம்பந்தர்னாலே இந்த சைவ சமயம் மதுரையிலே நிலை பெறும் என்று நினைத்தார்கள். தகுந்த மனிதர்களை அனுப்பி, ஐயா போய் நீங்க திருஞான சம்பந்தர் விண்ணப்பம் செய்து அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள். இந்த செய்தியை வேதாரண்யத்தில் இருந்த திருஞான சம்பந்தரிடம் போய் சொன்னார்கள். பக்கத்தில் திருநாவுக்கரசர் இருக்கிறார். திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு காலவாயில போட்டான், யானையை விட்டு இடற செய்தான், கடல்ல கட்டி போட்டான். யாரு? சமணன் அல்லவா? இப்போ ராமலிங்க சுவாமியினுடைய நெறியில அந்நிய பதார்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? அந்த ராமலிங்க சுவாமி இதுல இருக்கிற ஒருத்தன் ஆட்டுக்கறி தின்னா அதை நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி அந்த சமண சைவ சமயத்துல கையில ஒரு பீலி வச்சிருப்பான், மயிர்பீலி இப்படி, அதனால கீழே கூட்டிக்கிட்டே போவான். ஏன் கூட்டுறான்னு கேட்டீங்கன்னா, எறும்பு ஈ எல்லாம் உட்கார்ந்துருக்கும். இவன் நடந்து போனான், அந்த எறும்பு ஈயும் செத்து போகும்னு சொல்லி அதை கூட்டிட்டு அந்த கூட்டின இடத்துல நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்படி போய்கிட்டு இருந்தவன் தான் அப்பர் சுவாமிக்கு விஷத்தை கொடுத்தான். அப்பர் சுவாமியை கல்லுல கட்டி போட்டான். அப்பர் சுவாமிய இதுல யானையை விட்டு இடற செய்தான், சுண்ணாம்பு கலவாயில போட்டான். எறும்ப கொன்னா பாவம். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோ, அது நொண்டியா பறந்துடுத்து. ஈய கொன்னா பாவம், எறும்ப கொன்னா பாவம் சொல்லிவிட்டு நான் இந்த நொண்டி பிள்ளைய நான் கொண்டேன்னு சொன்ன அரசாங்கத்து குற்றம், என்ன கைது பண்ணி கொண்டு போடுவோம். கொல்ல முடியாது, நான் பெற்ற குழந்தையா இருந்தாலும் கொல்ல முடியாது. கொல்லுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. இப்படி கொல்லாமை கொல்லாமை என்று சொல்லிக் கொண்டு, எறும்ப கொன்னா பாவம், ஈய கொன்னா பாவம் சொல்லிவிட்டு திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். எவ்வளவு பெரிய பாவம்! இதை அனுபவித்தவர் யாரு? அப்பர் சுவாமிகள் கிட்ட இருந்தார்.